உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து. வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. நம்ம இன்னைக்கு அடிக்கடி கேள்விப்படுற ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுமை பண்பு தலைமை பண்பு. இதுக்கு ஆயிரக்கணக்கில் ஃபீஸ் வாங்கி கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு கல்லூரிகள்லயும் பள்ளிகள்லயும் இந்த தலைமை பண்பும் ஆளுமை பண்பும் வளர்றதுக்காக நிறைய கிளாஸஸ் வேற கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது தவிரவும் அப்பப்ப அங்கங்க ஆளுமை பண்பு தலைமை பண்புங்கிற தலைப்புல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய புக்ஸ் வந்திருக்குது. இப்ப உள்ள எம்ப்ளாயர்ஸ் பார்க்கும்போது இதைத்தான் எதிர்பார்க்கறாங்க. தகுதியான நபர் கிடைக்கிறாங்களா அப்படின்னு தான் கேக்குறாங்க. வெறும் படிப்பறிவு மட்டும் பத்தாது. ஆனா அந்த காலத்துல நிறைய பேர் கோவையிலயும் சரி, தமிழகத்திலயும் சரி, நம்ம இந்தியாலயும் சரி, நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களாம் இந்த மாதிரி தனியா போய் ஒரு கிளாஸுக்கு போயிட்டு வந்தது கிடையாது. சரி, இந்த தலைமை பண்பு ஆளுமை பண்பு அப்படிங்கறது சொல்லி கொடுத்து வரக்கூடிய ஒரு பண்பா, அல்லது நம்மகிட்டயே இருக்கக்கூடிய ஒரு பண்பா, மறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பண்பா, யாராவது தூண்டுகோல் மாதிரி தூண்டி விட்டு அது வளரக்கூடிய பண்பா? அந்த பண்பு ஏன் இப்ப வந்து நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க? வேலை திறனுக்கு ஒரு முக்கியமான தகுதி வந்து இந்த ஆளுமை பண்பும் தலைமை பண்பும் இருக்கிறது தான். இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தனி மனித வெற்றி இருந்தது. இப்ப எல்லாம் குழுதான், குழு மனப்பான்மை, டீம் ஸ்பிரிட், அதுதான். அதுக்கு இந்த ரெண்டுமே அவசியமா இருக்கிறது. தலைமை பண்பு ஆளுமை பண்பு ஒரு நபருக்கு எவ்வளவு அவசியம், எவ்வளவு தூரம் அவரை வந்து வெற்றி சிகரத்தை நோக்கி இது இட்டு செல்கிறது அப்படிங்கறதெல்லாம் பத்தி விரிவா பேசுறதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க ராஜயோகி காளிதாஸ் அவர்கள்.
வணக்கம். ஆளுமை பண்பு என்பது தலைமை பண்பிலிருந்து ஒரு சில நேரங்களில் வேறுபடுவதாக சொல்கிறார்கள். அதாவது, நோ மேன் இஸ் அன் ஐலண்ட், எந்த ஒரு மனிதனும் தனி தீவு அல்ல என்று சொல்லுவார்கள். சமுதாயத்திலேயே நாம் வாழ்கின்றோம், ஒரு குழுவாக வாழ்கின்றோம். எங்க போனோம்னாலும் அந்த சொசைட்டிக்குள்ள தான் நம்ம பின்னி பின்னி வளைய வர வேண்டியது இருக்கிறது. வீடாக இருந்தால் அங்கே ஒரு 4-5 பேர் இருக்கும். அதை விட்டு வீதிக்கு வந்தால் அந்த மக்கள் ஓட்டத்திலே நாம் கலந்து கொள்கின்றோம். இதே போல கல்விக்கூடமாக இருந்தாலும் சரி, அல்லது பணியாற்றக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, பொதுவாக ஷாப்பிங் மால் என்று சொல்கிறோம், அந்த மாதிரியான பப்ளிக் பிளேசஸ், எந்த இடத்துக்கு போனோம்னாலும் மக்கள் நெரிசல், மக்கள் கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிறது. ஆக இதற்குள்ளே இருந்து கொண்டே நாம் நட்சத்திரங்களுக்கு இடையே சூரியன் மின்னுவதை போல இருப்பதுதான் ஆளுமை திறன். சொல்லுவாங்க, நோபடி இஸ் எ காமெடியன், நோபடி இஸ் எ வில்லன் இன் ரியல் லைஃப். சினிமாவில் வேணால் காமெடியன் வில்லன்ட்டெல்லாம் இருக்கலாம், ஆனால் ரியல் லைஃப்பில் எல்லாருமே ஹீரோஸ். இந்த உலகத்துடைய பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த லைஃப் பொறுத்தளவுக்கு ஹீரோஸ் தான். இதில் வந்து நம்ம மற்றவர்களுக்கு வேணால் நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் நினைத்து பார்த்தால் ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக, ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த ஒரு ஆற்றல் மட்டம் என்பது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு மரத்திலே பல இலைகள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இலைகள் இருந்தாலும் கூட எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியும். அது மாதிரி ஒரு சொசைட்டி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே மக்கள் நிறைந்தவங்களா இருந்தாலும் கூட ஒவ்வொரு இலைக்கும் மரத்திலே எப்படி தனித்தன்மை இருக்கின்றதோ, அதே போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஏராளமான ஆற்றல் பொதிந்து கிடைக்கிறது. அதை சொல்லும் பொழுது நம்ம கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ் என்று சொல்கிறோம். இந்த மூன்று நிலைகளிலும் இருக்கக்கூடிய ஆற்றலை வெளிக்கொணர்வதுதான் ஆளுமை திறன். இப்படி ஆளுமை திறன் என்று சொல்லும் பொழுது, ஒன்று தனித்துவம் வாய்ந்த குணங்கள், பட்டதீட்டப்பட்ட வைரமாக நம்மை மின்ன செய்யக்கூடிய. ஒருத்தரோட பெயர் வந்து ரமேஷ் இருக்குன்னா, ரமேஷ் கிட்ட என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதைய ஃபோக்கஸ் பண்ணி, அதைய வெளிக்கொணர்ந்து, அதை இந்த சொசைட்டிக்கு அல்லது அவரை சூழ்ந்த ஆர்கனைசேஷன் அல்லது நிறுவனத்துக்கு எப்படி எல்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்கு ஒரு வகையான பயிற்சி தேவைப்படுகிறது. இதைத்தான் நம்ம ஆளுமை திறன் பயிற்சி என்று சொல்கின்றோம். இந்த ஆளுமை திறன் ஒவ்வொரு இடமும் நிறைந்திருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு சொன்னோம்னா, அந்த 100 பேர்த்துல 100 வகையான தனிப்பட்ட ஆளுமைகள் அங்கே கூடியிருக்கின்றன, குழுமி இருக்கின்றன. இவற்றிலே அந்த கூடியிருக்கக்கூடிய இத்தனை ஆளுமைகளையும், 100 ஆளுமைகளையும் தலைமை தாங்குவதற்கு, கூட்டி செல்வதற்கு இப்படித்தான் போக வேண்டும், இதுதான் நம்மளுடைய லட்சியம் என்றெல்லாம் வரையறுத்து கொண்டு அவர்களை அழைத்து செல்வதற்கு, அந்த ஆளுமையிலிருந்து விடுபட்ட அல்லது அந்த இருக்கக்கூடிய 99 ஆளுமைகளையும் ஈர்க்கக்கூடிய அந்த 100 பேரிலே ஒருவர், அந்த ஒரு ஆளுமையை கொண்டவர் அவர் இருக்கிறார். அவரையே நாம் தலைமை பண்பு நிறைந்தவர் என்று சொல்கிறோம். ஆகவே அந்த தலைமை பண்பு இருக்க வேண்டும் என்றால் அவர்களிடம் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏ கட் அபவ் த ரெஸ்ட் என்று சொல்லுவோம். அதாவது சாதாரண கூட்டங்களிலிருந்து விடுபட்டவராக, உயர்ந்தவராக, தனித்துவம் வாய்ந்தவராக, எல்லாரையும் ஈர்க்கக்கூடியவராக, எல்லாரையும் வழி நடத்தக்கூடியவராக எந்த ஒரு மனிதர் இருக்கிறாரோ அவருடைய பண்புகள் நிச்சயமாக தலைமை பண்புகள் என்று போற்றப்படும். அப்படிப்பட்ட மனிதர் தலைவர் என்று சொல்லப்படுகிறார். இப்பொழுது நமது ஜனநாயக ரீதியில் எடுத்துக்கொண்டால் அந்த 99 பேர்த்தையும் நம்ம வந்து ஈர்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. அதில் மெஜாரிட்டி என்ற ஒரு வார்த்தையை நாம் உபயோகிக்கிறோம் ஜனநாயகத்தில். ஆக ஏறக்குறைய ஒரு 2/3 அவங்க வந்து அந்த தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருந்துச்சுன்னா நிச்சயமா அவங்க ஒரு தலைமை தாங்க முடியும். ஆனால் முழுமையான தலைவர் என்பவர் தன்னை தவிர தன்னை கூடி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் ஈர்த்து செல்லக்கூடியவராக, அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன தேவைப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளார்ந்த அந்த மனம், கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ் என்ற 3 நிலைகளிலும் அவர் பலம் பொருந்தியவராக இருக்க வேண்டும். அவருடைய ஆற்றல் மட்டம் மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும். ஆளுமை திறன் இல்லாதவர்கள் தலைமை திறனை கொண்டு வர முடியாது. சிறந்த ஆளுமை இல்லாதவர்கள் நிச்சயமாக சிறந்த தலைவர்களாக முடியாது. ஆகவே இந்த ஆளுமை என்பது எந்த ஒரு கோணத்திலும் இருக்கலாம். சொல்கின்றோம், எண்ணம் சொல் செயல் என்று. எண்ணத்திலே உயர்ந்த ஆளுமை, மிக மிக அமைதி சொரூபமாக இருந்தவர் கௌதம புக்தா. அவருடைய எண்ண வலிமை, அன்று வரை அவர் நிச்சயமாக உலகத்தின் துன்பம் துயரம் எதை பற்றியுமே தெரிந்திராமலேயே அவருடைய தந்தை வளர்த்தார். ஆனால் ஒரு நாள் அவருக்கு திடீரென்று தெரிந்து விடுகிறது, இதுதான் துன்பம், இதுதான் துயரம் என்று. கௌதம புத்தர் அந்த தனித்துவம் வாய்ந்த தன்மையினாலே தன்னுடைய ஆளுமையை வெளிக்கொணர்கிறார். எப்படி? எண்ணம் போதி மரத்துறையிலே போய் அமர்கிறார், மௌனத்தின் உறைவிடமாகிறார், உள்ளுக்குள்ளேயே அகநோக்குத்தன்மை என்று சொல்லக்கூடிய இன்ட்ரோவர்ஷன் அந்த தன்மையின் மூலமாக அவர் வெளிப்படுகிறார். இந்த உலகம் என்ற நிலையிலே நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம், நம்முடைய லட்சியங்கள் என்ன, இவற்றையெல்லாம் தனக்குள்ளே செய்யக்கூடிய ஆத்ம ஆராய்ச்சி, அகழ்வாராய்ச்சி, ஆர்கியாலஜி என்று சொல்வதை போல ஆத்ம ஆராய்ச்சி என்பதைத்தான் நாம் இன்ட்ரோவர்ஷன் என்று சொல்கிறோம். தன்னுடைய அமைதி தன்மையினாலே, தன்னுடைய மௌன சக்தியினாலே, தன்னுடைய அகநோக்கு தன்மையாலேயே ஒரு சிறந்த, உலகத்திலேயே உயர்ந்த ஒரு ஆளுமையை பெற்றவர் தான் கௌதம புத்தர். இது மனம் என்ற விஷயத்தை, எண்ணம் என்ற விடயத்தை ஆதாரமாக வைத்து மேலெழும்பிய ஆளுமை கௌதம புத்தர். இதை போன்ற எண்ணற்ற ஞானிகள் இருக்கின்றார்கள், எண்ணற்ற சித்தர்கள் இருக்கிறார்கள், எண்ணற்ற விஞ்ஞானிகளும் இருக்கிறார்கள். நான் சொன்னது ஒரு உதாரணம் மட்டுமே, இதை போன்ற 100 இருக்கலாம். இதே போலவே தன்னுடைய பேச்சால், வலிமையால், பேச்சு வலிமையால், சொல்ல ஆற்றலால் இந்த உலகை கவர்ந்த தலைவர்கள் எத்தனையோ பேர். அது இரண்டு பகுதியும் சாரும், பாசிட்டிவ் நெகட்டிவ் என்று சொல்கிறோம், நேர்மறைத்தன்மை, எதிர்மறைத்தன்மை, ஆக்கப்பூர்வமான பேச்சாற்றல், அழிவுபூர்வமான பேச்சாற்றல் என்று சொல்கிறோம். ஆக்கப்பூர்வமான பேச்சாற்றலுக்கெல்லாம் உதாரணமாக நாம் மார்ட்டின் லூதர் கிங், வின்ஸ்டன் சர்ச்சில், ஜவஹர்லால் நேரு இவர்கள் எல்லாம், இன்னும் பல ஏராளமான பேச்சாற்றல் மிக்க அறிஞர்கள், அவர்களைத்தான் நாம் அறிஞர்கள் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்கள் தங்களுடைய வாக்கு சாதுரியத்தாலே, பேச்சு வன்மையினாலே, சொல்ல ஆற்றலாலே தங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட இடத்தை மக்கள் மத்தியிலே பிடிக்கின்றார்கள். இது ஒரு வகையான ஆளுமை. அதாவது சொல் வன்மையால், பேச்சால் அவர்களுக்கு வாய்க்கப்பட்ட அற்புதமான ஒரு ஆளுமை, இது பேச்சினால் கிடைக்கக்கூடிய ஆளுமை. அடுத்தபடியாக நமக்கு கிடைப்பது செயல், செயற்கரிய செய்தாரே என்று சொல்கின்றோம். செயற்கரிய செய்தவர்கள் சாதாரண விஷயங்களை, சாதாரண காரியங்களை யார் வேண்டுமானாலும் செய்துவிடலாம். ஆனால் மிகப்பெரிய காரியங்களை செய்தவர்களைத்தான் நாம் போற்றுகின்றோம். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டார் சர்தார் வல்லபாய் பட்டேல். அதுவரை 100 ராஜ்யங்களாக சிதறி கிடந்த இந்தியாவை, 1000 சமஸ்தானங்களாக பிரிந்து கிடந்த இந்தியாவை வல்லரசு இரும்பு கரம் கொண்டு ஒரு வழிப்படுத்தி, ஒரு நெறிப்படுத்தி மைய அரசின் கீழ் கொண்டு வந்தார். ஆகவேதான் அவருடைய செயல் சாதுரியம் இன்றளவும் போற்றப்படுகிறது. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று இன்றளவும் போற்றப்படுகிறார். இதே போன்ற சாதனைகளைத்தான் எத்தனையோ நாட்டு தலைவர்கள் இந்த சமுதாயத்துக்கு, இந்தியாவுக்கு, நமது பாரத மக்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அது தமிழக அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, மிக அற்புதமான தலைவர்கள் எல்லாம் நமக்கு வாய்த்திருக்கின்றார்கள், நமக்கு கிடைத்திருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் தங்களுடைய செயல்களால், இவருடைய அற்புதமான செயல் திட்டங்கள் மக்களுடைய மத்தியிலே பெரிய செல்வாக்கை பெற்றன, மக்களுக்கு ஏகோபித்த பயனை அளிப்பதாக இருந்தன. இவற்றைத்தான் நாம் செயலின் மூலமாக ஆளுமை என்று சொல்கின்றோம். ஆக மனம், சொல், செயல் ஆக 3 வாயிலாக தன்னுடைய ஆளுமையை அடைபவர்களே ஆளுமை திறன் நிறைந்தவர்களாக போற்றப்படுகின்றார்கள். இதை தவிர ஆளுமைகள் தங்களுக்கு தங்களால் வளர்த்து கொள்ளப்பட்ட இயல்பாகவே, ஆன்மாவிலே அல்லது தங்களுடைய இயல்பாகவே வருகின்ற ஒரு கலைகள், உதாரணத்திற்கு இசை, அத்லெட்டிக்ஸ், ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு, இவற்றையெல்லாம் தங்களுடைய ஆளுமைகளாக பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். எத்தனை விளையாட்டு வீரர்களை இந்த தேசம் போற்றுகிறது என்பதை நாம் நன்றாகவே அறிவோம். எத்தனை இசை கலைஞர்களுடைய இன்னிசைக்கு, அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மகுடிக்கு கட்டுண்ட நாயங்கள் போல மக்கள் மனம் மயங்கி இருக்கின்றோம் என்பதையெல்லாம் நாம் அறிவோம். இது அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை இருந்து கொண்டே இருக்கும் நடைமுறை. இதைத்தான் நாம் கலைகள் மூலமாக, இசையின் மூலமாக ஒருவருக்கு ஆளுமை தன்மை அமைகிறது. அதே நேரத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு மென்மேலும் முன்னேறுகிறார்கள். அதுதான் ஆளுமை. அடுத்தபடியாக, இதை தவிர இன்னும் தங்களுக்குரிய திறமைகள் ஏராளமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த திறமைகளை விஞ்ஞானிகள் பெற்றிருக்கின்றார்கள். விஞ்ஞானத்தின் மூலமாக தங்களுடைய ஆளுமையை வைத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்! இன்றைக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலகமே போற்றுகிறது. சர் ஐசக் நியூட்டன், ஸ்டீஃபன் ஹாக்கிங், வெர்னர் ஹைசன்பர்க், லூயி பாஸ்டியர் இவர்களெல்லாம் தங்களுடைய புத்தி சார்ந்த பலன்களை விஞ்ஞானத்துக்கு தந்தார்கள். அதன் பலன்களை மக்கள் அறுவடை செய்ய வைத்தார்கள். ஆகவேதான் அவர்கள் தங்களுடைய அறிவின் மூலமான ஆளுமையை பெற்றவர்களாக இன்றைக்கும் திகழ்கிறார்கள். மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பரிமாணங்கள், ஆளுமை என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்யும் போது அது பல்வேறு பரிமாணங்களில் பரிமளிக்கிறது என்று சொல்லலாம். அதைத்தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்கிறோம். பர்சனாலிட்டி என்பது ஆளுமையை குறிக்கிறது. அதே நேரத்தில் உடல் ரீதியான ஒரு பர்சனாலிட்டி, பிரபலமான நடிகர்கள் நடிகைகள் இவர்களெல்லாம் தங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களை ஆதாரமாக வைத்து கொண்டு அவர்கள் தங்களுடைய ஆளுமையை வளர்த்துகிறார்கள். ஆனால் இது போன்ற ஆளுமைகள் நிச்சயமாக உலகியல் ரீதியாக பல்வேறு மக்களுடைய ரசிகர்களுடைய மனதை கவரும் வண்ணம் அமைந்தாலும் கூட, இது போன்ற உடல் ரீதியான ஆளுமை என்பது நீண்ட நாள் இருப்பதில்லை. ஏனென்று பார்க்கும்பொழுது உடலின் அந்த வனப்பு, அழகு இவையெல்லாம் வயதின் காரணமாக, முதிர்ச்சியின் காரணமாக, தோளில் ஏற்படக்கூடிய நிற மாற்றம், சுருக்கம் போன்றவற்றின் காரணமாக பௌதிகமான உடல் ரீதியான அழகு என்பது, அந்த பர்சனாலிட்டி, அது நிச்சயமாக கெட துவங்கும். அப்பொழுது அது நிரந்தரமானதாக சொல்ல முடியாது. ஆனால் இதர ஆளுமை தன்மைகள், புத்தி சார்ந்த ஆளுமை தன்மைகள், உதாரணமாக விஞ்ஞானிகளுக்கு கிடைத்திருப்பது, மனதின் மூலமாக ஆளுமை, சொல்லின் மூலமாக ஆளுமை, இவையெல்லாம் நிரந்தரமாக நீடிக்கக்கூடியது, வரலாற்றின் பக்கங்களில் பதிய தகுதி பெற்றவையாக இருக்கின்றன. இவற்றைத்தான் நாம் ஆளுமைகள் என்று சொல்லுகின்றோம். இந்த ஆளுமை தன்மையை நாம் பல்வேறு கோணங்களில் ஒருவரை பார்த்து அவருடைய செயல்கள் இவற்றையெல்லாம் நம்ம ஒரு சும்மா ஒரு ஆளை பார்த்தோம்னாவே நம்ம வந்து சொல்லிடலாம். திட்ஸ் கால்டு பாடி லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் அண்ட் பர்சனல் அசஸ்மெண்ட். அதாவது அசஸ்மெண்ட் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஒருத்தர் நேரில் பார்க்கும்பொழுது முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவோம், அல்லது அவங்கள ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவோம். இப்படி நம்மளுடைய மனதுக்குள்ளேயே ஒரு அளவீடு செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கணக்கீடும் ஒரு மீட்டர் இருக்கிறது, ஒரு மானி, கணக்கீடு மானி நம்மளுடைய மனதில் இருக்கின்றது, புத்தியில் இருக்கிறது. ஆகவே நாம் இப்பொழுது ஆளுமை திறன் என்பதிலிருந்து அடுத்தபடியாக தலைமை பண்பு. தலைமை பண்பு என்பது பார்க்கும் பொழுது சாதாரண நிலையிலிருந்து கொஞ்சம் தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். கொஞ்சம் இல்லை, நிறையா. ஆனால் இன்றைய ஆளுமை திறன் ஓரளவுக்கு நன்றாக மற்றவர்களால் போற்றப்பட்ட போதிலும் கூட, இன்றைய தலைமை பண்புகள் என்பது சமுதாயத்தின் கணக்கீடுகளில், சமுதாயத்தின் நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது அவையெல்லாம் செயற்கையாக திரிக்கப்பட்டவையாகவே இருக்கின்றன. எத்தனையோ இடங்களிலே நாம் பார்க்கின்றோம், அந்த காலத்தை போன்று இந்த காலம் இல்லை. எல்லோரும் தங்களுடைய தனித்துவத்தை ஆதாரமாக வைத்து, தங்களுடைய ஆளுமை திறனை ஆதாரமாக வைத்து, மக்கள் மத்தியில் தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை வைத்து அவர்கள் தலைவர்களாக மாறுவதில்லை. மாறாக இன்றைய சமுதாயத்தில் நிறைய பேர், அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, தலைமை பண்புகளை கொண்ட தலைவர்கள் என்பதை விட திணிக்கப்பட்ட தலைவர்களாக இருக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே இவர்கள்தான் தலைவர்கள் என்று ஒரு ஃபோக்கஸ், செயற்கையான ஒரு பிம்பங்களை தரப்பட்டவர் தலைவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். உண்மையிலேயே தலைமை தன்மைகள் நிறைய கொண்ட இளைய சமுதாயம் முன்னுக்கு வர வேண்டும். அவர்கள் பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதை கார்ப்பரேட் லீடர்ஷிப் என்று சொல்கிறோம். நிறுவனங்கள் சார்ந்த அமைப்பை சேர்ந்தவர்களே நிறுவனங்களின் முதல் பதவிகள், சிஇஓ என்று சொல்லக்கூடிய நிலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஹெச்ஆர் என்று சொல்லக்கூடிய மனித வள மேம்பாட்டு துறைகள், அதே நேரத்தில் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய மேம்பாட்டுக்காக, பணியாளர்களின் மேம்பாட்டுக்கான துறையாக இருந்தாலும் சரி, இவற்றெல்லாம் இளைஞர்கள் வரும்போது அதில் புதிய ரத்தம் பாய்ச்சப்படுவதாக அந்த நிர்வாகிகள், அந்த தலைமை பொறுப்பாளர்களை உணர்கிறார்கள், உணர தலைப்பற்றிருக்கிறார்கள்.
ஆளுமை பண்பு நிறைந்த ஒருத்தரால் தான் ஒரு சிறந்த தலைமை பண்பும் ஏற்று நடத்த முடியும், தலைவராக முடியும் அப்படிங்கறத அருமையா சொன்னீங்க. ஆனா ஆளுமை அப்படிங்கறத சில பேர் வந்து தப்பா புரிஞ்சுட்டு மற்றவங்களை அடக்கி ஆள நினைப்பது, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம்.
நீங்கள் கேட்டது முற்றிலும் உண்மை. ஆளுமை என்று பார்க்கும் பொழுது ஆளுமை திறன், ஆளுமை திறன் என்பது நிச்சயமாக தன்னுடைய ஆற்றலை, தனக்கென்று ஒரு ஆற்றலை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைத்தான் ஆளுமை என்று சொல்கின்றோம். அது மற்றவர்களை நிச்சயமாக ஒருவர் உயர செல்லும் பொழுது அடுத்தவருடைய கவனம் அவர்கள் மீது செல்லும். அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்பார்கள். அவர்கள் செய்வதை அவர் பின்பற்றுவார்கள். இப்போ எந்த துறையில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து கொஞ்சம் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஏதோ ஒரு நிறுவனத்தில் ஒருத்தர் நல்லா இது பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அவர் கீழே இருக்கிறவங்க அவருடைய முறைகளில் இருக்கக்கூடிய வெற்றியை உணர்ந்தவர்கள் நிச்சயமாக அவரை போலவே செய்ய தலைப்படுவார்கள். இதற்கு வந்து ஆதிக்கம் செலுத்துவது என்று சொல்வதை விட அவர்கள் மற்றவர்களை தங்களது வெற்றியின் வாயிலாக பாதிக்கிறார்கள். திஸ் இஸ் கால்டு இம்பாக்ட் ராதர் தன் இன்ஃப்ளூயன்ஸ். இது வந்து நல்லதின் காரணமாக தானே அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒருவேளை அவர் செய்கிறதெல்லாம் தோல்வியில் முடிஞ்சதுன்னா நிச்சயமாக அவர்கள் யாரும் அவர்களை வந்து பின்பற்றவே மாட்டாங்க. அவங்க செய்கிற தப்பு, அதில் வந்து வெற்றி கிடைக்கல, தோல்வி தான் கிடச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அடுத்த ப்ரோக்ராமுக்கு அவங்க வேறு முயற்சி எடுப்பாங்க, வேறு ஸ்டெப் எடுப்பாங்க. ஆகவே இதை நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்லலாம், அதே நேரத்தில் இதை இம்பாக்ட் என்றும் சொல்லலாம். இது ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர்களை வழி மாற்றி செல்வதாக இதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆளுமை ஏற்கனவே நான் சொன்னதை போல அந்த சிறந்த ஆளுமைகள் வந்து மனதுக்குள்ளே இருந்ததுனால்தான் அவங்க வந்து ஒரு தலைவராக முடியும். தலைவன் ஒரு பெரிய இது மாதிரி ஒரு லீடர்ஷிப் கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் கேட்டார், வாட் இஸ் லீடர்ஷிப் அப்படின்ட்டு. எல்லாருமே ஒவ்வொருத்தராக ஒரு பதில சொல்கிறாங்க நிறைய. கடைசியில் ஒருத்தர் ஒன்று நல்லா சொன்னார், நீங்கள் அவர் சொன்னதான் கரெக்டுன்னு மற்றவங்க ஏற்றுக்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ அங்கே அந்த இடத்துல அவர் தலைவர் ஆயிட்டார். பதில் சொன்னவங்க எல்லாருமே பல பதில்களை சொன்னார்கள். ஆனால் அவர் சொன்ன பதில் அந்த கேள்வியை கேட்டவர் உட்பட அந்த இது யார் சொன்ன யார் கேட்டாலும் அது அவர் சொன்னதான் கரெக்டுன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்று சொல்லியிருக்கார். ஸோ அந்த பதில் சொன்னதுலேயே அவர் ஒரு லீடர்ங்கிறது காட்டிட்டார். அவர் என்ன சொன்னார் என்றால், ஹூ இஸ் எ லீடர், வாட் இஸ் லீடர்ஷிப், லீடர்ஷிப் இஸ் டு அட்டைன் ரிசல்ட்ஸ் த்ரூ பீப்புள். மக்களை வந்து நம்ம ஒரு ரிசோர்ஸ் மாதிரி நமக்கு வச்சுருக்கோம். அந்த மக்கள் மூலமாக அந்த ரிசல்ட் தீர்வுகளை முடிவுகளை அடைவது தான் லீடர்ஷிப். இதில் வந்து ஒன் மேன் ஷோங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. நம்மளுடைய தனிப்பட்ட திறமைகளாக இருந்தால் அந்த குழுவின் நன்மைக்காக நாம் ஈடுபடுத்த வேண்டும். இன்னொன்று சொல்லப்போனால் நிச்சயமாக அவர் தனித்துவம் வாய்ந்தவர்களாக நிறைய திறமைகள் இருந்தவர்களால் தான் தலைவர்களாக செயல்பட முடியும். ஏன்னா அப்போ தான் மற்றவங்க ஏற்றுக்குவாங்க. மற்றவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து நம்மளை மாதிரி தான் அல்லது நம்மளை விட கீழே இருக்காங்கன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மளை விட ரொம்ப இதில் ஹைட்டில் இருக்காங்க, ரொம்ப உயரமாக இருக்காங்க, இவரால் நம்ம எல்லாம் வழி எடுத்து செல்ல முடியும் என்று சொல்லும்பொழுது தான் அந்த மற்றவங்கள்லாம் வந்து அவரை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, பணியாளர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சக பணியாளர்கள் கலீக்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஏற்றுக்குவாங்க. அப்படி ஏற்றுக்கிறதுக்கு காரணமே வந்து அவங்களுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஹை. ஸோ அதுவே ஒரு லீடர்ஷிப். இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, மக்கள் மூலமாக தங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக ரிசல்ட் அடைகிறதா வந்து அப்படின்னாவே அதுலேயே வந்துடுது. இதில் வந்து எல்லாத்தையும் வந்து அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு குவாலிட்டி முக்கியம். ஒரு 10 பேர்த்துக்கு வந்து லீடராக ஒருத்தரை போடுறோம், அந்த 10 பேர்த்துலேருந்து செலக்ட் பண்ணி போடுறோம். அந்த 10 பேர்த்தில் இருக்கிறவர் அந்த 9 பேர்த்த அவர் வந்து தனக்கு சமமானவர்களாக கருத வேண்டும். முதல்ல அடிப்படையான தன்மை அதுதான், நான் தான் தலைவன், இவர் அவங்க இந்த 9 பேர் எனக்கு கட்டுப்பட்டவர்கள், நான் சொன்னபடி தான் கேட்கணுங்கிற அந்த ஈகோ இம்பாக்ட்னு வருது. இந்த பேரியர் ஆஃப் ஈகோ, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ராங். நான் இவர்களை வழிநடத்தி செல்வதற்காக என்னிடம் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிறப்பான காரணத்தினால் என்னை வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்னுடைய கொலீக், ஒவ்வொருத்தரையும் நான் வந்து கன்சல்ட் பண்ணுவேன், அவங்களுடைய கருத்துக்களுக்கு நான் மதிப்பளிப்பேன். அந்த கருத்துக்களுக்கு மதிப்பளித்தல் 2வது குணம். ஒன்று வந்து ஈகோ பேரியரை உடச்சி தவிடுபடியாக்கணும், நான் அப்படிங்கிற அகந்தை உடணும்னு சொல்கிறோம். 2வது அந்த எல்லாரையும் சமமாக பாவித்தல், இவங்க வந்து ஈக்குவலான பணியாளர்கள், கருத்துக்களுக்கு மதிப்பளித்தல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஒரு பேப்பர் பேனாவோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு சீடியை போட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் வந்து மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா உடனே மினிட்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம், இவர் வந்து என்ன சொன்னார், ஏ ஃபஸ்ட்டு மெம்பர் வந்து என்ன சொன்னார், கடைசி மெம்பர் இந்த சொன்னார், இது வந்துட்டு அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அந்த சாரங்களையாவது நாம் எடுத்துக்கொண்டு இவற்றையெல்லாம் விட்டு கடைசியில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங் இந்த மாதிரி இந்த முடிவு இந்தந்த காரணங்களாம் நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நீங்கள் சொன்ன காரணத்தை செஞ்சால் இந்த மாதிரி நடக்கும், ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு பாதகமாக இந்த அம்சங்கள்லாம் இருக்குது, அனலைசிஸ் அவன் ஏற்றுக்குவான் சொன்னேன். ஆமாம் சார், நீங்கள் சொன்னது கரெக்டாக சொன்னீங்க, ரைட், நான் இந்த ஆங்கிளில் நான் யோசிக்கவே இல்லை, நீங்கள் சொன்னீங்க, ரைட், தேங்க்யூ. அப்போ நீங்கள் ஃபர்தர் அப்ரோச். அடுத்தவருக்கு அதே மாதிரி ஒரு பதில், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் என்ன பண்ணோம், அதாவது தலைவர் என்ன நினைச்சார் அதையே முன்வைத்து இது பண்ணுவார். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த பதவிங்கிறது ஒரு பெரிய துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது, அதிகார துஷ்பிரயோகம். இந்த பதவியில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க யாராவது எதிர்த்து ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க ஒரு எளிமையாகிறாங்க. நம்பர் 1 ஹிட் லிஸ்ட். ஒரு பதவியில் இருக்கும்பொழுது அவங்க வந்து ஹிட் லிஸ்ட்லாம் தயாரிக்கக்கூடாது. எல்லாரையும் சமமாக பாவித்து அவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பெடுத்து அவங்களுடைய நன்மை பாதகங்களை அலசி ஆராய்ந்து அவங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் நீங்கள் செய்கிறது சொல்கிறதுனால இந்த ஐடியா ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரிலாம் இம்பாக்ட் இருக்கும், விளைவுகள் அப்படின்னு இருக்கும்போது அவங்களே பின்வாங்கிக்குவாங்க தங்களுடைய ஐடியாவிலிருந்து. அவங்களை எல்லாம் தள்ளி விடுறதை விட அவங்களே வாபஸ் வாங்கிக்குவாங்க, இல்லை இதை விட பெட்டர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டீம் ஸ்பிரிட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் மொத்தத்தில் எல்லாத்துடைய நம்பிக்கை அவங்க மேலே விழுகும். நிச்சயமாகவே ஒரு நல்ல தலைவர் இவர் முடிவெடுத்தாருன்னா அது நிச்சயமாக அது ஆணித்தனமாக இருக்கும், நல்லதுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இவர் எந்த வகையான சுச்சுவேஷன் சமாளித்து கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு தைரியம் மிக்கவர், ஆற்றல் மிக்கவர் எங்கள் தலைவர் அப்படின்ட்டு எல்லோரும் தங்களுடைய மனசுக்குள்ளே ஏற்றுக்கொள்வார். ஐயோ எங்கள் தலைவரை போல் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியிலெல்லாம் துதி பாடிவிட்டு வெளியில் போனவொன்னே அவங்கள திட்டுற மாதிரிலாம் இருக்காது. இவங்க வந்து மனசார அவங்க வந்து ஏற்றுக்கொள்வாங்க, அவங்களுக்கு வந்து பண்ணுவாங்க, எல்லாருமே அவங்கள பின்பற்றுவாங்க. தலைவர்னா பின்பற்றணும் இல்லை, கூட தலைவர் கீழே இருக்கக்கூடியவங்கள தலைமை பண்புகள் இருந்தவர்கள்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்களாம் இது பண்ணணும். ஸோ இந்த ஒரு குவாலிட்டிஸ் வந்து இன்றைய சமுதாயத்துக்கு இளைய சமுதாயத்துக்கு நிச்சயமாக தேவை. அதே நேரத்தில் இருக்கவங்க எல்லாருமே தலைவர்களாக முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக முடியும். எப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த திறமையை ஆளுமைத்தன்மையுடைய ஒரு சிறப்பு பண்பையாவது ஒரு சிறப்பு இயல்பையாவது அவர்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். அப்படி அதிகரிச்சிட்டாங்கன்னா அவங்க நிச்சயமாக வந்து ஒரு நல்ல தலைவர்களாகலாம். நிறையா தலைவர்கள் இருக்கும்பொழுது தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஒரே தலைவரை வச்சுட்டு அவர் உடம்பு சரியெல்லாம் போயிட்டாருன்னா என்னாகும், அவருக்கு வயசாயிருச்சுன்னா என்னாகும், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் வரும். ஸோ தலைவர்கள் நிறைய உருவாக வேண்டும், தலைமை பண்புகள் நிறைந்த இளைஞர்கள் நிறைய வேண்டும். இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏஜ் லிமிட் சொசைட்டியில் வந்து மூணுல ரெண்டு பங்கு வந்து இளைய சமுதாயம் இன்றைக்கு நடமாடிக்கொண்டிருக்காரு. சமுதாயத்தில் நிறைஞ்சிருக்கிறது இன்றைக்கு இளைஞர்கள் தான். எங்கே பார்த்தாலும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியில் இது போன்ற காலகட்டம் இல்லை. பாப்புலேஷன் ஸ்டடீஸில் பார்த்தோம்னா இன்றைக்கு இளைஞர்களுடைய ஆதிக்கம் இங்கு மட்டுமல்ல உலகெங்கும் அதிகமாக இருக்கிறது. இதில் ஏதோ ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறது, அது ஆன்மீக கோணத்தில் பார்க்கும்போது வேறு மாதிரியாக தெரியும். ஆனால் இன்றைய அந்த பாப்புலேஷன் ஸ்டடீஸ் என்ற கோணத்திலே பார்க்கும்போது, மனித வளம் என்ற கோணத்திலே பார்க்கும்போது இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக செய்யப்பட வேண்டும். அதைத்தான் ஆளுமைத்தன்மைகள், தலைமை பண்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு போதிக்கின்றன. அப்படியாக இளைஞர்கள் வரும்பொழுது நிச்சயமாக இந்த சமுதாயத்திலே ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்படும். அவர்கள் மேலெழுந்த வாரியாக இல்லாமல் புதிய புதிய பரிசோதனைகளை செய்து புதிய புதிய அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்தி புதிய புதிய பாதைகளை தேர்ந்தெடுத்து பயணம் செய்து அதில் வெற்றி அடையக்கூடிய இளைஞர்களாகவும் மாறுவார்கள். அந்த நாளைத்தான் இந்த சமுதாயம் நாமும் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் ராஜயோகி காளிதாஸ் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
நண்பர்களே, விவசாயி சமுதாய வானொலி உங்களுக்கான வானொலி.
நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண்
243-1055
243-1055. மின்னஞ்சல் முகவரி: dee@tnau.ac.in. நேயர்களே,
TNAU அக்ரிடெக் போர்ட்டலில் நமது நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.